Welcome once again to Words of Life.
மீண்டும் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
God's word has got an answer for every situation and circumstance we can ever face.
நாம் எப்பொழுதாவது சந்திக்கக்கூடிய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனத்திலே காணப்படுகிறது.
Not only how we can live a holy life.
நாம் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு மட்டுமல்ல,
in terms of being pure in our heart, etc.
நம்முடைய உள்ளத்தில் எப்படி சுத்தமா இருப்பது என்கிற காரியம் மட்டுமல்ல,
also it teaches us how we are to live at home and how we are to work in our office, etc.
குடும்பத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், அலுவலகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் போதிக்கிறது.
All these things God's word guides us.
இவள் எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது.
But behind it all, we need to understand the principle with which God is seeking to work.
இவளுக்கு பின்னாக தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதனுடைய அடியிலே இருக்கக்கூடியதான அந்த கோட்பாட்டை நாம் பார்க்கலாம்.
In our last few sessions we were considering about how to be good husbands, good wives and good workers, etc.
கடந்த நிகழ்ச்சியிலே நல்ல கணவனா இருப்பது எப்படி, நல்ல மனைவியா இருப்பது எப்படி, நல்ல வேலைக்காரனா இருப்பது எப்படி
என்பதை ஜானிக்கோம். And how to be a good boss to servants.
வேலைக்காரர்களுக்கு நல்ல ஒரு எஜமானனா எப்படி இருப்பது என்பதை குறித்தும் பார்த்தோம்.
But behind it all, we need to see the principle that must operate in our life.
இவர்களுக்கு பின்னாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதான அந்த கோட்பாடு என்ன என்பதை பார்க்க வேண்டும்.
What does it mean to be truly spiritual?
உண்மையாலுமே ஆவிக்குருளா இருப்பது என்பதனுடைய பொருள் என்ன?
Many people confuse being religious with being spiritual.
அநேகர் மதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், மதம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் இது இரண்டையும்
The Pharisees were religious and Jesus was spiritual.
பரிசேயர்கள் மதம் சார்ந்த மனிதர்களா இருந்தார்கள், இயேசுவோ ஆவிக்குரியவரா இருந்தார்.
The Pharisees knew the Bible.
பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தார்.
Jesus knew the Bible.
இயேசு வேதத்தை அறிந்தார்.
Pharisees prayed, Jesus prayed.
பரிசேயர் ஜெபித்தார்கள், இயேசு ஜெபித்தார்.
Pharisees fasted, Jesus fasted.
பரிசேயர்கள் உபவாசித்தார்கள், இயேசு உபவாசித்தார்.
Pharisees did evangelism, Jesus did evangelism.
பரிசேயர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார்கள், இயேசுவும் அதை செய்தார்.
So we find in many areas there was a lot of similarity.
ஆகவே பல பகுதிகளிலே ஒப்புமை காணப்படுகிறது.
But the fundamental motivation was completely different.
ஆனால் அடித்தளத்தில் இருக்கக்கூடியதான அந்த உள் நோக்கம் வித்தியாசமா இருக்கிறது.
Two people can go to the same church.
இரண்டு பேர் ஒரே ஆலயத்துக்கு செல்லலாம்.
Believe the same truths.
அதே சத்தியத்தை விசுவாசிக்கலாம்.
Be active in prayer, Bible study, evangelism, everything.
வேத வாதங்களிலே, கூட்டங்களிலே, சுவிசேஷம் சொல்லுவதிலே, எல்லாவற்றிலேயும் அவர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கலாம்.
In the external activities both may be equal.
புற நடவடிக்கைகளிலே இருவரும் சமமாகவே இருக்கலாம்.
பட் ஒன் மே பி ரிலிஜியஸ், தி அதர் மே பி ஸ்பிரிச்சுவல்.
ஆனால் ஒருவன் மதம் சார்ந்தவனா இருக்க முடியும், இன்னொருவன் ஆவிக்குரியவனா இருக்க முடியும்.
தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ இஸ் லைக் லைட் அண்ட் டார்க்னஸ்.
அந்த இருவருக்கும் உள்ள வித்தியாசமானது ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை போல.
நவ மெனி பீப்பிள் டோன்ட் திங்க் தட்.
அநேகர் இதை எண்ணுவதில்லை.
தே திங்க் they assess people by the amount of activity they take part.
எந்த அளவுக்கு அவர்கள் செயல்களிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே ஒருவர் எடை போடுகிறார்கள்.
What is the mark of a truly spiritual person?
உண்மையான ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய அடையாளங்கள் என்னென்ன?
What is the evidence of true spirituality?
உண்மையான ஆவிக்குரிய தன்மையினுடைய அத்தாட்சி என்ன?
For that I want you to turn to Matthew's Gospel chapter 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் இதை பார்க்கும்படியாய் திருப்புவோம்.
Because behind all that we said in our other sessions about being a good husband or being a good wife or a good worker,
நல்ல கணவனா இருப்பது, நல்ல மனைவியா இருப்பது எப்படி, நல்ல வேலைக்காரனா இருப்பது எப்படி என்று சொன்னோமே, இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்னாக
there must be a root from which all this comes out.
இது எல்லா காரியங்களும் வரக்கூடியதற்கு ஒரு வேர் இருக்க வேண்டும்.
And in Matthew chapter 6,
மத்தேயு 6ஆம் அதிகாரம்,
Jesus taught his disciples how to pray.
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு
போதித்தார். And there he taught them a spiritual prayer compared to the way the hypocrites pray.
அங்கே மாய்மாலக்காரர்கள் ஜெபிப்பதற்கும் உண்மையான ஆவிக்குரிய ஒரு ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார்.
First he said how the hypocrites pray.
முதலாவது எப்படி மாய்மாலக்காரர்கள் ஜெபிப்பார்கள் என்று
சொல்கிறார். Anyone who prays is a religious person.
ஜெபிக்கிற எந்த ஒரு மனிதனும் மதம் சார்ந்த மனிதனாக இருக்கிறான்.
But a hypocrite prays in another way.
ஆனால் ஒரு மாய்மாலக்காரன் வேறு விதமாக ஜெபிக்கிறான்.
He loves to be seen by men, Matthew 6:5. In his praying,
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
A religious person is very keen that other people should know what he is doing for God.
தேவனுக்கென்று தான் என்ன செய்கிறேன் என்பதை அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் உன்னிப்பாய் இருக்கிறான்.
They want others to see them praying.
தாங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்று
விரும்புவார்கள். They want others to know how much money they are giving for God.
தேவனுக்கென்று எவ்வளவு பணத்தை கொடுக்கிறேன் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும் என்று
விரும்புவார்கள். They want other people to know how much they fast.
எந்த அளவுக்கு உபவாசிக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
So that they can get honor for themselves.
ஆகவே இதன் மூலமாக தங்களுக்கென்று ஒரு கணம்
கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். All their activity is to get honor.
அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு கணத்தை பெறும் நோக்கத்தோடு கூட செயல்படுகிறார்கள்.
But Jesus said you must not pray like that.
இப்படி ஜெபிக்க கூடாது என்று இயேசு சொன்னார்.
He said when you pray
ஜெபிக்கும் பொழுது
don't let anybody know about your praying.
நீ ஜெபிப்பதை யாரும் அறிய வேண்டாம்
என்று சொன்னார். As far as possible hide it from men.
கூடுமான வரை நீ மக்களிடத்திலிருந்து நீ மறைத்துக் கொள்ள வேண்டும்.
One of the first marks of a spiritual man is that he lives before God's face and not before man's face.
ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஒரு நிரூபணம் அவன் எப்பொழுதும் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்வானே அல்லாமல் மனிதருடைய முகத்துக்கு முன்பாக வாழ மாட்டான்.
He is not doing things to be seen by men.
மனிதரை காண வேண்டும் என்று அவன் வாழ மாட்டான்.
He is doing things for God to see in his life.
தேவன் தான் தன்னுடைய காரியங்களை காண வேண்டும் என்று அவன் செயல்களிலே ஈடுபடுவான்.
And then the second thing he said here is
இங்கு அவர் சொன்ன இரண்டாவது காரியம்
when you pray
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
don't be like all the heathen who keep on repeating in a meaningless way verse 7 because they think God will listen to them because they have spoken so much.
வீண் வார்த்தைகளினாலே அலப்பாதீங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் அதிக வசனப்பினாலே மீண்டும் மீண்டுமாய் வார்த்தைகளை சொல்லி நீண்ட ஜபத்தை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் கேட்பார் என்று நம்புகிறார்.
This is the second mistake a lot of religious people make.
அநேக மதம் சார்ந்த மனிதர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது தவறு இதுதான்.
They think that God will hear them if they pray for a long time.
நீண்ட நேரம் ஜெபித்தால் தேவன் தங்கள் ஜபத்தை கேட்பார் என்று எண்ணுகிறார்கள்.
I've heard Christians say
கிறிஸ்தவர்கள்
சொல்லுகிறது
ஜபித்தேன்
இரவு முழுதும் ஜபித்தேன்
இரவு முழுதும் ஜபித்தபடினாலே தேவன் கண்டிப்பா ஜபத்தை கேட்டுத்தான்
நான்
4 மணி நேரம் ஜபித்தேன் கண்டிப்பாக தேவன் அந்த ஜபத்துக்கு பதில். சில சமயத்தில் ஜனங்கள்
சொல்கிறார்கள்
இந்த ஜெப கூட்டத்திற்கு 10,000 பேர் வந்தார்கள்.
10,000 people pray definitely God will hear.
10,000 பேர் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் கேட்பார்.
This is all a deception.
இவங்களெல்லாம் வஞ்சனை.
Jesus said where 2 or 3 are gathered together there I am in the midst.
ரெண்டு மூணு பேர் எங்கே கூடியிருக்கிறோம் அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று
சொல்லி சொல்கிறார். And what they ask in my name I will give them.
என் நாமத்தினால் அவர்கள் கேட்கக்கூடிய காரியத்தை தருவேன் என்று
சொல்கிறார். He said in Matthew 18:19 that even if 2 of you agree concerning anything my father will do it.
மத்தேயு 18:19 லே உங்களிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் என்னுடைய பிதா அந்த காரியத்தை கொடுப்பார் என்று சொல்கிறார்.
It's not the number of people.
எத்தனை ஜனங்கள் என்பது காரியம் அல்ல.
2 is enough.
இரண்டு பேர் போதும்.
Why 2? Because that's the minimum required for an expression of a body.
ஏன் இரண்டு பேர் என்று சொன்னால் அந்த இரண்டு பேர் குறைந்தபட்சம் இரண்டு பேர் இருந்தால் தான் சரீரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அது இருக்கும்.
The body of Christ means there must be at least one more person.
கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால் இன்னும் ஒரு நபர் இருக்க வேண்டும்.
And you don't need more than that.
அதற்கு அதிகமாக தேவையில்லை.
Whether 2 or 10,000 makes no difference to God.
இரண்டு பேரோ 10,000 பேரோ அது தேவனுக்கு வித்தியாசம் இல்லை.
What God sees is are their hearts pure.
அவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா என்றுதான் தேவன் பார்க்கிறார்.
So 2 people with pure hearts and who are united.
இரண்டு பேர் இருக்கிறார்கள் சுத்த இருதயமுடையவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்
accomplish more in their prayer.
அவருடைய ஜபத்தில் அதிகமான காரியத்தை
சாதிப்பார். 10,000 people who are impure.
இதை காட்டிலும் என்று சொன்னால் அசுத்தமான அல்லது சுத்தமில்லாத 10,000 பேரை
காட்டும். And who are disunited.
அவர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை.
And who don't have any faith when they pray.
ஜபிக்கும் பொழுது விசுவாசமும் இல்லை அவர்களுக்கு.
So God is not impressed by numbers.
ஆகவே தேவன் எண்ணிக்கையை பார்த்து அவர் அதிலே கவரப்படுகிறவர் அல்ல.
I've heard people say like this.
சில சமயத்தில் ஜனங்கள் இப்படி சொல்வதை கேட்டிருக்கிறேன்.
My wife is sick.
என்னுடைய மனைவி வியாதியா இருந்தால்
so because I am well known around the world I sent messages to all people in many countries and in 50 countries people were praying for my wife.
நான் உலகம் முழுவதுமாய் பிரபலமான ஊழியக்காரா இருக்கிறபடினாலே கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு நான் செய்தி அனுப்பின இந்த மனைவிக்காக ஜெபிக்க முடியாது
கேட்டேன். Hundreds and thousands of people were praying for my wife.
ஆயிரக்கணக்கான மக்களுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள்.
And God heard my prayer.
தேவன் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்கிறார்கள்.
Then what about these poor people who are not known in 50-100 countries?
50 அல்லது 100 நாடுகளில் அறியப்படாத ஏழை மக்களை குறித்த காரியம் என்ன?
When their wife is sick, who will pray for them?
அவருடைய மனைவிகளுக்கு வியாதிப்பட்டால் யார் ஜெபிப்பார்?
They don't have access to computers and emails.
அவர்களுக்கு இமெயிலோட கம்ப்யூட்டரோட தொடர்பு இல்லையே.
Is God not going to listen to them?
அவர்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரா?
This is all a deception.
இவங்கள் எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை.
Where does it say in the Bible that if people in 50 countries pray, God will hear?
50 நாடுகளிலே ஜனங்கள் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்று வேதத்தில் எங்கே பார்க்கிறீர்கள்?
Or that in 10,000 people around the world pray for you, that God will hear that?
அல்லது உங்களைச் சுற்றிலும் உலகத்திலே 10,000 பேர் உங்களுக்காக ஜெபித்தால் தேவன் கேட்பார்.
This is all to impress people.
இவங்கள் எல்லாம் மக்களை கவர்ந்து இழுப்பதற்காக.
Multitudes of Christians are fooled by all this.
திரளான கிறிஸ்தவர்கள் இதனால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்.
I am not at all impressed.
எனக்கு நான் அதனால் ஈர்க்கப்படவில்லை.
I know the Bible.
என்றால் நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன்.
I know Jesus didn't say you got to get people in 100 countries to pray for you.
100 நாடுகளிலிருந்து மக்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை.
It's all a human idea.
இவங்க எல்லாம் மனிதனுடைய கருத்து.
All these political parties,
அரசியல்வாதிகளை பாருங்கள்.
When they declare a strike in a city,
ஒரு பட்டணத்திலே அவர்கள் பந்த் சொல்கிறார்கள்.
And then they get the whole lot of people to pray through the streets.
அவர்கள் அங்க உள்ள ஜனங்கள் முழுதுமா எல்லாரும் ஒவ்வொரு வீதியாக ஊர்வலம் போவதை பார்க்கிறோம்.
200,000 people came down the streets.
எங்களுக்கு 2,00,000 மக்கள் இந்த ஸ்ட்ரைக்கு வந்தார்கள் என்று சொல்கிறார்கள்.
Then the government has to take some action.
அப்படியானால் கண்டிப்பாக அரசாங்கமானது ஒரு கிரியை செய்ய வேண்டும், ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும்.
If 5 people walk down the street, the government won't bother.
5 பேர் ஊர்வலமாக போனால் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாது.
200,000 people come or 500,000 people come.
அல்லது 500,000 மக்கள் வந்தால், 200,000 மக்கள் வந்தால்,
they have a gathering and 1,000,000 people come there.
அல்லது 1,000,000 மக்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால்,
the government will have to take an action because so many people are there.
அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறபடினாலே கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும்.
We are so used to that human way of thinking.
இப்படி மனுஷர்கள் சிந்திக்கக்கூடிய விதத்தில் நாமும் அதை அறிந்து கொண்டபடினாலே,
we also think,
நாமும் என்ன நினைக்கிறோம்?
Oh, if 1,000,000 people pray, definitely God has to answer.
1,000,000 மக்கள் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு ஜெபித்தால் கண்டிப்பாக தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்கிறோம்.
I will tell you, he will not answer.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் செவி கொடுக்க மாட்டார்.
He listens to 2 people.
இரண்டு பேர் ஜெபித்தால் அவருக்கு செவி கொடுக்கிறார்.
He listens to a person with faith.
விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
450 prophets of Baal prayed and prayed and prayed, nothing happened.
பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள், ஒன்று நடக்கவில்லை.
Mount Carmel,
கர்மேல் மலையில்
they prayed for hours.
மணிக்கணக்காக ஜெபித்தார்கள்.
Elijah prayed for half a minute.
எலியா அரை நிமிஷம்
ஜெபித்தார். And the fire came.
அக்கினி வந்தது.
One man's prayer.
ஒரு மனிதனுடைய ஜெபம்.
The Bible says in James chapter 5,
வேதம் யாக்கோபு 5 அதிகாரத்தில்
சொல்கிறது,
நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் அது மிகுந்த பலமுள்ளதாக இருக்கு.
One man,
ஒரு மனிதனுடைய ஜெபம்,
he must be a righteous man.
ஆனால் அவன் நீதிமானாக இருக்க வேண்டும்.
1,000,000 unrighteous people will not get anything through their prayer.
1,000,000 அநீதியுள்ள மக்கள் ஜெபித்தால் அதனால ஒன்றையும் சாதிக்க முடியாது.
How is it Jesus prayers were so powerful?
எப்படி இயேசுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையுள்ளதா இருந்தது?
He didn't get people in 100 countries to pray for him.
100 நாடுகளில் உள்ள மக்கள் எனக்காக ஜெப பங்காளர்களாய் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்
கேட்கவில்லை. 1,000,000 people in any gathering to pray together.
எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்பதற்கு 1,000,000 மக்கள் கூட வேண்டும் என்று
இல்ல சொல்லுவோம்.
அவர் தனியாக ஜெபித்தார்.
He said the Father always listened to him.
பிதா எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று சொன்னார்.
So don't make this mistake that the heathen make.
ஆகவே புறஜாதிகள் செய்கிற அந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம்.
One, they think if many people pray, God will hear.
நிறைய பேர் ஜெபித்தால் தேவன் கேட்பார்.
And secondly, they think if we pray for a long time, God will hear.
நீண்ட நேரம் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்கிற கருத்தை விட்டுவிட வேண்டும்.
But multitudes of Christians believe this.
ஆனால் திரளான கிறிஸ்தவர்கள் இதை நம்பிக்கை வைத்திருக்கிறார்.
I can get so many people to pray for me, definitely it will happen.
நிறைய பேர் எனக்காக ஜெபித்தால் கண்டிப்பாக இது நடக்கும்.
And if I pray for a long time, definitely God has to answer.
நீண்ட நேரம் ஜெபித்தாலும் கண்டிப்பாக தேவன் பதில் கொடுத்தாக வேண்டும்.
That's exactly what Jesus said, don't be fooled by that.
இப்படித்தான் நீங்கள் இப்படி செய்து ஏமாந்து போக வேண்டாம் என்று இயேசு
சொல்கிறார். Matthew 6:7, they think they'll be heard because of their many words.
அதிக வசனப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
Because they pray for a long time.
நீண்ட நேரம் ஜெபிப்பதனாலே ஜெபம் கேட்கப்படும் என்று
நினைக்கிறார். So many people come together to pray.
அது நிறைய பேர் ஜெபிக்க வருவதனால ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்.
Not based on any of these things.
இந்த காரியங்களின் அடிப்படையில் அது அமைந்ததே அல்ல.
Prayer is like a circle.
ஜபம் என்பது ஒரு வட்டத்தை போல.
First God puts a burden in my heart, that's half the circle.
முதலாவது தேவன் தம்முடைய பாரத்தை என்னுடைய உள்ளத்தில் வைக்கிறார், அது பாதி வட்டம்.
And then I pray that prayer back in faith to God, that completes the circle.
இப்பொழுது விசுவாசத்தோடு கூட அந்த ஜபத்தை நான் தேவனுக்கு செலுத்துகிறேன், இப்பொழுது அந்த வட்டம் முற்று பெறுகிறது.
A burden and faith,
ஒரு பாரம் விசுவாசம்.
So God has to put a burden in my heart for something.
ஆகவே ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பதற்காக தேவன் ஒரு பாரத்தை உள்ளத்தில் வைக்க வேண்டும்.
Faith back to God.
பிறகு விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் மீண்டும் ஜெபிக்கிறேன்.
சர்க்கிள் இஸ் கம்ப்ளீட்.
அந்த வட்டம் முற்று பெறுகிறது.
அந்த prayer will be answered.
அந்த ஜெபம் கேட்கப்படும்.
If I pray something which just is my own idea,
என்னுடைய சொந்த கருத்தை வைத்து நான் ஜெபிப்பேன்,
I don't have faith,
ஆனால் எனக்கு விசுவாசமும் இல்லை என்றால்,
I can pray and ease my conscience, but nothing will happen.
நான் ஜெபித்தினுடைய மனசாட்சியை நான் திருப்திப்படுத்தலாமே ஒழிய
ஒன்றும்
சொன்னார்.
This is the way you must pray.
இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
When you pray,
நீங்கள் ஜெபிக்கும்பொழுது,
first of all say, our Father who art in heaven,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுங்கள்.
And we already considered what that means.
அதனுடைய பொருள் என்ன என்று ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில்,
my Father who loves me,
என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன்,
My Father in heaven who controls this whole universe.
இந்த முழு அண்ட சராசரத்தை கட்டுப்படுத்துகிற என்னுடைய பிதா.
Then I have faith.
அப்பொழுது எனக்கு விசுவாசம் கிடைக்கிறது.
So we start on that basis.
இந்த அடிப்படையை நாம் ஆரம்பிக்கிறோம்.
Then we say.
பிறகு சொல்கிறோம்.
Number one request, Father.
பிதாவே முதலாவது வேண்டுதல்.
Not heal my backache.
என்னை முதுகுவலி சுகமாக வேண்டும்
என்றால். Give me a better house.
நல்ல வீடு வேண்டும் என்றால்.
Or a better car.
நல்ல கார் வேண்டும் என்றால்.
None of these things.
இவைகளில் ஒன்றுமே அல்ல.
Though there's nothing wrong in these things.
இதிலே தவறு ஒன்றும் இல்லாதிருந்தாலும்
that's not number one request.
அது முதலாவது வேண்டுதல் அல்ல.
But Father,
பிதாவே,
let your name be hallowed.
உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
How many of us pray that as the first prayer of our from our heart?
நம்முடைய உள்ளத்திலிருந்து எத்தனை பேர் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம்?
Father, I want your name to be hallowed.
பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
Father, I want your kingdom to come.
பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும்.
Father, I want your will to be done.
பிதாவே, உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும்.
On earth as it is in heaven.
பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே
செய்யப்படவேண்டும்.
மூன்று காரியங்களை கவனித்து
your name,
உம்முடைய நாமம்,
your kingdom,
உம்முடைய ராஜ்யம்,
your will,
உம்முடைய சித்தம்.
I'm not asking anything for myself now.
இப்பொழுது எனக்கென்று எதுவுமே கேட்பதில்லை.
Jesus said,
Yesu sonnar,
if you seek God's kingdom and his righteousness, all your earthly needs will be added to you.
தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்.
You don't have to seek after those earthly things.
பூமிக்குரிய காரியங்களை தேடவே தேவையில்லை.
God will add them to you when you seek his name, his kingdom and his will.
அவருடைய நாமத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய சித்தத்தை தேடுவாயாகில் தேவனை எல்லாம் உனக்கு கூட கொடுப்பார்.
And then after that he told us to pray for our earthly needs.
அதற்கு பிறகு நம்முடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்க சொல்கிறார்.
So what is he trying to do?
இங்க என்ன செய்ய
விரும்புகிறார்? He is trying to shift our center from being focused on ourselves and our needs to God as the center.
நம்முடைய தேவை, நம்முடைய காரியம் என்கிற நம்முடைய மையத்திலிருந்து தேவன் தான் மையமாக இருக்க வேண்டும் என்று அந்த மைய புள்ளியை அவர் திருப்புகிறார்.
The whole problem with man is that he is self-centered.
மனிதனுடைய முழு பிரச்சனையும் அவன் சுயத்தையே மையமாக வைத்து வாழ்ந்து
கொண்டிருக்கிறான்.
தன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
And he only thinks of how he can advance,
எப்படி நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
And how he can promote his own interests,
தன்னுடைய சொந்த விருப்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
And Jesus was changing that.
இயேசு இந்த நிலைமையை மாற்றுகிறார்.
He said, you first pray for God's name, God's kingdom and God's will.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும், தேவனுடைய நாமத்துக்காகவும், தேவனுடைய சித்தத்துக்காகவும் ஜெபிங்கள் என்று சொல்கிறார்.
And then
பிறகு,
after that you can pray for your needs.
அதற்கு பிறகு உன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம்.
Even forgiveness of your sins comes after that.
உன்னுடைய பாவ மன்னிப்பு கூட அதற்கு பிறகுதான் வருகிறது.
You can ask God to give you your daily bread.
உன்னுடைய அன்றன்று ஆகாரத்தை தேவனிடத்தில் கேட்கலாம்.
And you can ask God to deliver you from evil.
தீமையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியாக
இவர்கள்
எல்லாமே அதற்கு பிறகுதான் வருகிறது.
First is God's name.
முதலாவது காரியம் தேவனுடைய நாமம்,
God's kingdom,
தேவனுடைய ராஜ்யம்,
and God's will,
தேவனுடைய சித்தம்.
I'm not saying you have to repeat this prayer exactly like this every time.
இங்கே சொல்லப்பட்டது போலவே ஒவ்வொரு முறையும் இதே போல மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
But these principles must be there in all of our communicating with God.
நாம் தேவனோடு கூட தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய எல்லா ஜபங்களிலேயும் இந்த தத்துவமானது பின்பற்றப்பட வேண்டும்.
That we come to him in faith as our Father in heaven.
பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பன் என்கிற விசுவாசத்தோடு கூட வர வேண்டும்.
And we come centered in him with his needs and not my needs.
அவருடைய தேவைகளை அவரே மையமாய் வைத்து என்னுடைய தேவைகளை இல்லை அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்.
See, all children are born into the world selfish.
எல்லா பிள்ளைகளும் இந்த பூமியிலே பிறக்கும்போது தன்னலத்தோடு சுயநலத்தோடு
பிறக்கிறார்கள். We are selfish as we grow up.
நாம் வளர வளர சுயநலம்
உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
நமக்கு என்ன கிடைக்கும் என்று தான் நின்றுகிறோம்.
And Jesus has come to save us from that self-centeredness.
இந்த சுயத்தை மையமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க முடியாம இருக்கிறார்.
Self-centeredness is the root of sin.
அந்த சுயநலத்தை மையமாய் வைத்திருக்கிறது தான் பாவத்தினுடைய வேர்.
And true spirituality is to be delivered from that self-centeredness.
உண்மையான ஆவிக்குரிய தன்மை என்பது இந்த சுயநலத்தை மையமாய் வைத்திருக்கிறதிலிருந்து விலகுவதாக.
That doesn't happen easily.
அது எளிதாக நடைபெறுவதில்லை.
If you turn to Philippians in chapter 2,
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
In Philippians chapter 2,
பிலிப்பியர் 2 அதிகாரத்தில்
we read here what Paul says about Timothy.
பவுல் தீமோத்தேயை குறித்து சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Paul says, I wanted to send somebody to you Philippians.
பிலிப்பியர்களே, உங்களிடத்தை உங்களை விசாரிப்பதற்கு யாரோ ஒருவரை அனுப்ப நான் விரும்புகிறேன்.
And I looked around with all my co-workers.
என்னுடைய சக ஊழியர்களை நான் பார்த்தேன்.
And I couldn't find anybody but Timothy who is fit to come to you.
உங்களிடத்தில் வருவதற்கு தீமோத்தேயை தவிர வேறு யாரையும் நான் தகுதியுள்ளவனாக பார்க்க முடியவில்லை.
And he says concerning Timothy,
தீமோத்தேயை குறித்து சொல்கிறார்,
I have nobody else like him, verse 20 and 21.
20 21 வசனங்களிலே தீமோத்தேயை போல வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை.
Because they all seek after their own interest, verse 21.
21 வசனத்தில் அவர்கள் எல்லாரும் தங்களுக்குரிய வேலையே தேடுகிறார்கள்.
He looked at his co-workers,
தன்னுடைய சக ஊழியர்களை பார்க்கிறார்.
Yes, some of them have look very wholehearted.
எல்லாரையும் பார்க்கும்பொழுது முழு இருதயமுடையவர்களாக இருக்கிறார்கள்.
But I see through them, Paul said.
ஆனால் பவுல் அவர்களை கூடாக நான் பார்க்க முடிகிறது என்று சொல்கிறார்.
I know enough to know that these people are seeking their own interests.
இவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவிலேயே தங்களுடைய விருப்பத்தையே தேடுகிறார்கள் என்பதை நான் பார்த்துவிட்டேன் என்று சொல்கிறார். ஒரு சில கனமாக இருக்கலாம்,
some money,
பணமா இருக்கலாம்,
something,
ஏதோ ஒன்று.
Except Timothy.
தீமோத்தேயை
தவிர. Timothy sought nothing for himself.
தீமோத்தேயை தனக்கென்று ஒன்றையும் தேடவில்லை.
He had truly become centered in God.
அவன் உண்மையாலுமே தேவனை மையமாய் கொண்டு வாழ
கற்றுக்கொண்டான். You know, the purpose of salvation is to deliver us from self-centeredness and make us God-centered.
நாம் சுயத்தை மையமாய் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து விடுதலையாகி தேவனை மையமாய் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் தான் ரட்சிப்பினுடைய நோக்கமே.
That is God's will.
இதுதான் தேவனுடைய
சித்தம். That is why Jesus taught them to pray as he did in Matthew chapter 6.
ஆகவே தான் மத்தேயு 6 அதிகாரத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல கற்றுக் கொடுக்கிறார்.
Pray in this way.
இந்த விதத்தில் ஜெபம் பண்ணுங்கள்.
Centered in God.
தேவனை மையமாய் கொண்டு.
That is how we should pray.
இப்படி தான் நாம் ஜெபிக்க வேண்டும்.
Now let's examine our prayers according to this light.
இந்த வெளிச்சத்திலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம்.
How many of us can say that we're thinking of God's name and God's interest and God's kingdom first?
முதலாவது தேவனுடைய நாமம் தான், தேவனுடைய ராஜ்யம் தான், தேவனுடைய சித்தம் தான் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களிலே சொல்ல முடியும்?
We're thinking of ourselves.
நாம் நம்மை நாமே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா?
We need to shift our center.
நம்முடைய மையத்தை மாற்ற வேண்டும்.
You know, true prayer is that which comes from our heart.
உண்மையான ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியதா?
Not what we say with our lips.
நம்முடைய உதடுகளினால என்ன சொல்கிறோமோ அது அல்ல.
Saying with our lips is like a parrot repeating what somebody said.
உதடுகளிலே சொல்லுவது யாரோ சொன்னதை திருப்பி சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளையை போல.
And it's very easy to repeat this prayer like a parrot.
ஆகவே கிளிப்பிள்ளையை போல இந்த ஜெபத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவது எளிது.
But
ஆனால்
to understand it properly,
அதை நன்றாக
life centered in God,
நம்முடைய ஜீவனை தேவனிலே மையமாய்
கொண்டிருக்கிறோம்.
முதலாவது பகுதி தேவனை குறித்த மூன்று வேண்டுதல்.
Father,
பிதாவே,
my number one request is your name should be hallowed.
என்னுடைய முதலாவது தேவை ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட
வேண்டும். Whether I get what I want or not.
எனக்கு வேண்டியது கிடைக்கிறதோ இல்லையோ.
Whether you give me this healing or this job or not.
இந்த வேலை இந்த சுகத்தை நீர் கொடுக்கிறீர்களோ
இல்லையோ. Let your name be hallowed.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Let your kingdom come on this earth.
உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக.
So much of wickedness on this earth, let your kingdom come.
உம்முடைய துன்மார்க்கமான எவ்வளவோ காரியங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
Let your will be done.
உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக.
Now once we have said that,
இதை சொல்லிய மாத்திரத்தில்
we can go to our needs.
அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளுக்கு
கடந்து our needs.
நம்முடைய தேவைகள் என்ன?
Here we read.
இங்கே வாசிக்கிறோம்.
First of all, give us this day our daily bread.
முதலாவதாக அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
There's nothing wrong in asking God for material things.
பொருளாதார காரியங்களை தேவனிடத்தில் கேட்பதில் தவறு ஏதும் இல்லை.
Some people think that we shouldn't ask God for material things at all.
பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவனத்தில் கேட்கவே கூடாது என்று சிலர் எண்ணுகிறார்.
Don't be so super spiritual.
அப்படி மிகவும் மிஞ்சின ஆவிக்குரியனா இருக்க வேண்டாம்.
Jesus told us to pray for our earthly needs.
நம்முடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்க முடியாது இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
Father,
பிதாவே,
I need some food today.
இன்றைக்கு எனக்கு ஆகாரம் வேண்டும்.
I have children to feed.
நான் போஷிக்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Enough. And my food today.
எனக்கு போதுமான அளவு ஆகாரத்தை தாருமாண்டவர்.
That's a very spiritual prayer.
அது மிகுந்த ஆவிக்குரிய ஜெபம்.
The only thing is,
ஒரே ஒரு காரியம்,
don't think only of yourself.
உங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
Do you know, in this entire prayer, the word me and I never come.
நான் எனது என்கிற வார்த்தையே இந்த முழு ஜெபத்தில் வருவதே இல்லை.
I, me, mine is not found here.
நான் எனது எனக்கு என்கிற காரியம் இதில் வரவே இல்லை.
It's thy name.
உம்முடைய நாமம்,
thy kingdom,
உம்முடைய ராஜ்யம்,
thy will,
உம்முடைய சித்தம்.
And then, Lord, there are many of us, give all of us food, not just me.
ஆண்டவரே, இங்கே நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், எங்களுக்கு ஆதாரத்தை தாருங்க, எனக்கு என்று அல்ல.
That means a concern for all of God's people.
தேவனுடைய எல்லா ஜனங்களுக்கும் மீது இருக்கிற ஒரு பரிவு.
Lord, there are many of us have sinned, please forgive all of us our sins.
ஆண்டவரே, நாங்கள் அநேக பேர் இருக்கிறோம், பாவம் செய்து விட்டோம், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும்.
And Father, the many of us being led into evil, please deliver us from evil.
ஆண்டவரே, நாங்கள் अनेक தீமைக்குள்ளாக நடத்தப்படுகிறோம், தீமையிலிருந்து எங்களை விலக்கி ரட்சியும்.
There are two things here.
ஆகவே இங்கே இரண்டு காரியங்கள்
இருக்கிறது. One is centered in God and his interests.
ஒன்று, நாம் தேவனிலேயும் அவருடைய விருப்பத்திலேயும் நம்முடைய மையத்தை பதிந்தவர்களாக இருக்க வேண்டும்.
When we pray for our own needs,
நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது,
secondly,
இரண்டாவதாக,
we need to think of other people also who are in the same boat as us.
நம்மை போலவே இதே படகில் இருக்கக்கூடிய மற்ற மக்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
Don't think only of yourself.
உங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
Then we can understand this prayer properly.
அப்படி என்றால் இந்த ஜெபத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம்.
Father,
பிதாவே,
give us this day our daily bread.
இன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்.
Which includes requests for food.
அது ஆகாரத்தையும் அடக்கும்.
Clothing.
உடை.
Shelter.
தங்க இடம்,
children's education, so that they can earn their food one day when they grow up and get a job.
பிள்ளைகள் வெளியே வளர்ந்து அவர்கள் வேலை கிடைக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பெறும்படியாக இப்பொழுது அவர்களுக்கு படிப்புக்கு நாம் செலவு பண்ணுகிற செலவு.
So food, clothing, housing.
ஆகவே ஆடை, உடை, உணவு, வீடு.
And children's education.
பிள்ளைகளுடைய படிப்பு.
God is interested in all of these things.
இந்த எல்லா காரியங்களிலும் தேவன் விருப்பப்படுகிறார்.
He is interested in helping us.
நமக்கு உதவி செய்ய தேவன் விரும்புகிறார்.
He is very much interested in getting admission for our children's schools and colleges.
நம்முடைய பிள்ளைகள் பள்ளியிலே கல்லூரியிலே admission வாங்குவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராக
இருக்கிறார். Because he has ordained that on this earth we earn our salary by working.
நாம் வேலை செய்துதான் நம்முடைய சம்பளத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை தேவன் நியமித்திருக்கிறார்.
God knows in a place where everybody is a farmer, it's okay even if they don't get an education.
எல்லாருமே விவசாயிகளா இருக்கிற இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை.
In the old Jewish days.
ஆரம்ப கால யூத நாட்களிலே இப்பொழுது
we know that in most countries it's so difficult to get a job if you don't have a degree or a postgraduate degree.
நிறைய நாடுகளிலே வெறும் பட்டம் பெற்றாலோ அல்லது முதுகலை பட்டம் இருந்தால் கூட வேலை கிடைப்பது மிகவும் கடினமான ஒரு
காரியமாக
இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் விருப்பம் உள்ளவராக
இருக்கிறார்.
ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார், மற்றவர்களும் நீங்கள்
எண்ணிக்கொள்ளுங்கள்,
எங்களுக்கு வேண்டிய எங்களுடைய பாவங்களை மன்னித்து
deliver us from evil.
எங்களை தீமையில் இருந்து ரட்சித்துக் கொள்ளும்.
One last thing.
கடைசி ஒரு காரியம்.
Jesus said if you don't forgive others, God won't forgive you.
மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காத பட்சத்தில் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார்.
Unforgiveness is the way by which the devil gets a hold of many people.
மன்னிக்க முடியாத தன்மை இருக்குமானால் பிசாசு அங்கே வந்து அவன் ஒரு இடத்தை
பெற்றுக்கொள்வார். How do you want God to forgive you?
தேவன் உங்களை எப்படி மன்னிக்க வேண்டும்
என்று சொல்கிறீர்கள்? Freely and not to remember your past against you.
முழுமையாக இலவசமாக உங்கள் கடந்த காலத்தை நினைக்காதபடி தேவன் மன்னிக்க விரும்புகிறீர்கள்.
God will do that for you.
உங்களுக்காக தேவன் அதை கண்டிப்பாக செய்வார்.
You forgive other people in exactly the same way.
அதே போல நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள்.
And be sure to give all the glory to God at the end of it all.
அதனுடைய முடிவில் எல்லா மகிமையும் கனத்துக்கு தேவனுக்கே செலுத்துங்கள்.
Thine is the power, thine is the glory.
ராஜ்யமும் வல்லமையும் கனமும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே.
Will you pray like that?
எனக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னிக்க விரும்புகிறேன்.
I want to pray centered in you.
ஆண்டவரே உம்மையே மையமாய் வைத்து ஜெபிக்க
விரும்புகிறேன். And when I pray for my needs, I want to think of my fellow brother's needs also.
என்னுடைய தேவைக்காக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சக நண்பர்களுடைய தேவைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
Forgive us, deliver us.
எங்களுக்கு தாரும், எங்களை மன்னியும், எங்களை விடுதலையாக்கும்.
Not give me,
எனக்கு தாரும் என்றல்ல.
Or deliver me,
என்னை விடுதலையாக்கும் என்றல்ல. என்னை மன்னியும் என்றல்ல.
Think of God first.
முதலாவது தேவனை எண்ணிப்பார்.
My fellow believers, the body of Christ next.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர விசுவாசிகள்.
Meet our needs abundantly.
தேவன் நம்முடைய தேவைகளை திரளாய் சந்திப்பார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.